அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் இரண்டாவது அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் அறிந்திருக்கிறபடியாக நாங்கள் கொலோசியஸ் புத்தகத்தை நாங்கள் தியானித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் தியானிப்பதற்கு தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி கொலோசைய 2வது அதிகாரம் 8வது வசனம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஜபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள தேவனே, இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற வேளையில் தேவரீர் ஆவியானவர் மூலமாக நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் கடந்த முறை இந்த கொலோசேய சபையினுடைய 2வது அதிகாரத்திலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு, ஆகவே ஒரு மனுஷன் ஆகிய கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்படியாக கிறிஸ்துவின் ஊடாக அல்லது கிறிஸ்துவில் இருந்து நாங்கள் நன்மைகளை பெற்று எங்களுடைய கிரிகைகளிலே அந்த கிறிஸ்துவை நாங்கள் காண்பிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை நாங்கள் ஆணித்தரமாக பவுல் கூறியதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவே இங்கே பவுல் இந்த 6வது 7வது வசனத்திலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் நடிக்கின்றவர்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அதிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் வேர் கொண்டவர்களாகவும், இங்கு அவர் மேலே கட்டப்பட்டவர்களாக என்றால் நாங்கள் இங்கு ஒரு ஐக்கியத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பலப்பட்டவர்களாக, நாங்கள் பலமானவர்களும் பலவீனமானவர்களுமாக சேர்ந்து ஒரு பலமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் நற்சாட்சி பெற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இங்கு பவுல் இங்கு 8வது வசனத்திலே ஒரு பிரதானமான ஒரு எச்சரிக்கையையும் இந்த கொலோசேய சபைக்கு அவர் கொடுக்க தவறவில்லை. ஆகவே இன்று 8வது வசனத்திலே பவுல் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், நீங்கள் கிறிஸ்துவிலே வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் ஒரே சரீரமாக கட்டப்பட்ட ஒற்றுமையுடைய ஐக்கியமுள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் இப்படியாக இருக்கின்ற வேளையில் கூட உங்களுக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை பவுல் இங்கு 8வது வசனத்தில் சொல்கிறார். என்னவென்றால், நீங்கள் லௌகீக ஞானத்திலும் மாயமான தந்திரத்திலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவை இங்கு பவுல் இங்கு சொல்லுகின்ற வார்த்தையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு, அவை உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு என்றால் என்னவென்றால், இங்கே உங்களுடைய நீங்கள் வேதத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், நீங்கள் தேவனுடைய சத்தியங்களை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள், அல்லது நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்தவர்களாக கூட நீங்கள் இருக்கின்றீர்களே, ஆகவே இப்படி இருக்கின்ற உங்களை கூட இங்கு சாத்தான் பரிசுத்தத்திலிருந்து பலவீனத்திற்கு பாவத்திற்கு இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒருவன் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. சரியான தெளிவு வேதம். அவை அந்த வகையிலேதான் பவுல் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அவை இங்கு எங்களை இந்த எங்களுடைய திசையை திருப்பி, இங்கு சாத்தான் எங்களை திரும்பவும் எங்களை பாவத்திற்குள்ளாக கொண்டு போகாத படிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆகவே நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், இங்கு எங்களை என்ன திசை திருப்பக்கூடிய, அதாவது நாங்கள் விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாகவும் சாட்சியுள்ளவர்களாகவும் நாங்கள் வேர் ஊன்றினவர்களாகவும் கட்டப்பட்டவர்களாகவும் இங்கு நல்லதான ஒரு பரிசுத்தமான நிலையிலே இருக்கின்ற எங்களுக்கு, அல்லது பரிசுத்தமாக இருக்கின்ற அந்த கொலோசேய சபைக்கு பவுல் அங்கு எச்சரித்த காரியம் என்னவென்றால், உங்களுக்கும் ஒரு ஆபத்து உண்டு. அவை அது என்ன ஆபத்து என்று பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னால், இங்கு லௌகீக ஞானமும் மாயமான தந்திரமும் உங்களை தேவனுடைய வழியை விட்டு வெளியே அது கொண்டு வரும் என்பதிலே கவனமாக இருங்கள். ஆவி அருமையானவர்களை, நாங்கள் இந்த 8வது வசனத்தை 3 சிறு தலையங்கங்கள் ஊடாக நாங்கள் ஆராய இருக்கிறோம். இங்கு 1வது காரணி, 2வது தொழில்பாடு, 3வது மருந்து. 1வது காரணி, 2வது தொழில்பாடு, 3வது மருந்து. இங்கு 1வது காரியம் என்ன சொல்லுகிறார் என்றால், பவுல் எங்களை கொள்ளை கொண்டு போகக்கூடிய காரணிகள் என்ன, அவை நீங்கள் பரிசுத்தத்திலிருந்து பாவத்திற்கும் அல்லது நீங்கள் உயர்வான இடத்திலிருந்து தாழ்விற்கும் உங்களை கொள்ளை கொண்டு போகக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை பவுல் இங்கு சொல்லுகின்றார். இதான் அந்த காரணிகள். அது இங்கு பவுலை சொல்லுகின்ற வேளையிலே, நீங்கள் இந்த லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரங்களினாலும் நீங்கள் இப்போது பிடிபட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை பவுல் சொல்லவில்லை. இந்த வசனத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களை கொள்ளை கொண்டு போகாத படிக்கு என்றால், அது எதிர்காலத்திலே நீங்கள் கொள்ளை கொண்டு போகாத படிக்கு, இப்பொழுது நீங்கள் கொள்ளை கொண்டு போகப்படவில்லை. ஆனால் நீங்கள் இந்த லௌகீக ஞானத்தினாலும் இந்த மாயமான தந்திரங்களும் இப்பொழுது உங்களை அது ஆட்சி செய்யவில்லை, ஆனால் அது எதிர்காலத்திலே அது உங்களை ஆட்சி செய்யும். இது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அந்த இது வந்து ஃபியூச்சர் இண்டிகேட்டிவ் என்று சொல்லுவார்கள். அந்த ஃபியூச்சர் இண்டிகேட்டிவ் என்றால் அது எதிர்காலத்தை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு சொல்லாகவே அது இருக்கின்றது. அது எதிர்காலத்தை சுட்டிக்காட்டுகின்றது. எப்படி என்றால், நீங்கள் இப்பொழுது ஒழுங்குள்ளவர்களாக இருக்கின்றீர்கள், ஆனால் எதிர்காலத்தில், அதாவது காலங்கள் செல்ல 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 உங்களுடைய வாழ்விலே ஒரு ஆபத்து வரக்கூடியதான சூழ்நிலையே உங்களை சுற்றி இருக்கிறது என்பதை பவுல் இந்த கொலோசேய சபைக்கு சொல்லுகின்றார். அவை எப்படியான காரணங்களாலே இந்த ஆபத்து உங்களுக்கு வரும் என்றால், 1வது சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அது லௌகீக ஞானம், 2வது மாயமான தந்திரம். அவை இங்கே லௌகீக ஞானம் என்றால் என்ன, அவை இங்கே லௌகீகம் என்றதனுடைய தமிழ் அர்த்தம் உலகம். இங்கே ஔகர எழுத்து என்று சொல்லுவார்கள், ஓகார எழுத்து. அதாவது இங்கு சுகம் என்கின்ற சொல்லு சௌக்கியம் என்கிறதாக மாறும். அதேபோல இந்த லோகம் என்கின்ற இந்த உலகம், லோகம்
அங்கு அது லௌகீகமாக மாறிய மருவியதாகவே இந்த தமிழ் சொல்லானது இருக்கின்றது. ஆகவே இந்த லௌகீக ஞானம் என்கின்றதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அது உலக ஞானம் என்கின்ற சொல்லாகவே அது இருக்கின்றது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பிலோசபி. அவை இந்த லௌகீக ஞானம் என்றால் அது பிலோசபி என்றால் எப்படி என்றால், இங்கு பிலோசபி என்றால் ரெண்டு சொற்களை அது இணைத்தது. ஒன்று பிலியோ, சோபியா என்றால் இது சிநேகபூர்வமான ஒரு ஞானம். ஆகவே இந்த உலகமானது எங்களுக்கு சிநேகமாகவும் இந்த உலகத்தினுடைய ஞானம் எங்களுக்கு இருக்கின்றதே அந்த ஆபத்து என்பதை பவுல் இங்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே இங்கு லௌகீக ஞானத்தினுடைய எதிர்ச்சொல் என்னவென்றால் தேவ ஞானம். ஆகவே இங்கு உலக ஞானம், தேவ ஞானம். ஆகவே இந்த உலக ஞானம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தால், இந்த உலகத்திலே மனுஷன் வெற்றிகரமாக வாழுவதற்காக, உலகத்திலே மனுஷன் வெற்றிகரமாக வாழுவதற்காக இங்கு மனுஷனினாலே சிந்திக்கப்படுகின்ற, அதற்கென்று செயற்படுத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வே இந்த உலக ஞானம் அல்லது இந்த லௌகீக ஞானமாக இருக்கின்றது. அது இந்த லௌகீக ஞானம் அல்லது உலக ஞானம் என்றால் என்னவென்றால், அது உலகத்தை மையமாக வைத்து இந்த உலகத்திலே நாங்கள் எப்படியாக வாழ வேண்டும், உலகத்திலே நாங்கள் எப்படியாக ஒரு சிறந்தவர்களாக வாழ வேண்டும், அல்லது உலகத்திலே நாங்கள் எப்படியாக ஒரு நன்மதிப்புள்ளவர்களாக வாழ வேண்டும், அல்லது உலகத்திலே நாங்கள் எப்படியாக பணக்காரர்களாக வர வேண்டும், உலகத்திலே நாங்கள் எப்படியாக அறிவு கூடினவர்களாக வர வேண்டும் என்று எல்லா சிந்தனைகளும் எங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் இந்த உலகத்தையே மையமாக வைத்து செயற்படுகின்ற ஒரு செயற்பாடே இந்த லௌகீக ஞானம் என்பதை நீங்கள் ஒருவரும் மறந்து போகக்கூடாது. ஆகவே அருமையானவர்களே, இந்த உலகத்தை மையமாக வைத்து செயற்படுகின்ற ஞானம் என்று பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் அநேக உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம் எங்களுடைய வாழ்விலே. ஆனால் நான் பிரதானமான ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன், கவனமாக கேளுங்கள். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுதும் இந்த உலகத்தை மையமாக வைத்த சிந்தனைகளையும் இந்த உலகத்தை மையமாக வைத்த செயற்பாடுகளையும் அவர் எப்பொழுதுமே அவர் வெறுத்தவராகவே இருக்கின்றார். அவர் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதனையை போதிக்கின்ற வேளையிலே, நீங்கள் உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் பூமியிலே சேர்க்க வேண்டாம் என்பதை சொல்லுகின்றார். உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் பரலோகத்திலே சேருங்கள் என்று கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆகவே திரும்பதாக கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் உணவுக்காகவும் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டாம். ஆகவே இங்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே கிறிஸ்து சொன்ன காரியம் என்னவென்றால், லூக்கா 13:32. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். அவங்க வேதம் என்னத்தை சொல்லுகிறது என்றால், நீங்கள் உணவுக்காகவும் நீங்கள் உடைக்காகவும் நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம் என்பதை வேதம் சொல்லவில்லை. அது உலக ஞானம், அது வேத ஞானம் என்று சொல்லவில்லை. இங்கு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய சிந்தனையானது இந்த உணவையும் இந்த எண்ணத்தை குடிப்போம் என்றும் எண்ணத்தை உண்போம் என்றும், அதாவது இந்த உலகத்தை மையமான சிந்தனையிலே நீங்கள் வாழுகின்றவர்களாக இல்லாமல், அல்லது இந்த உலகத்து காரியத்தையே நீங்கள் முன்வைக்கின்றவர்களாக அல்லாமல், மாறாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லுகின்றார். பின்பதாக லூக்கா 16:13 வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் உலக பொருளுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஆகவே இந்த வார்த்தைகளை வைத்து நாங்கள் யாக்கோபு 4:4 சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞராகிறான். பாருங்கள், வேதம் சொல்லுகிற காரியம் அருமையானவர்களே, இந்த உலக ஞானம் அல்லது லௌகீக ஞானம் என்கின்றது, அது எதிலே அது ஊற்றெடுக்கப்படுகிறது என்றால், அது பண ஆசை அல்லது பொருளாசை. இதுதான் இந்த உலக ஞானம் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஒரு காரியம். ஆகவே இந்த லௌகீக ஞானம் அல்லது இந்த உலக ஞானம் எங்களுக்கு எதை கற்று தருகிறது என்றால், நாங்கள் எப்படியாக இந்த பூமியிலே ஒரு சந்தோஷமான திருப்தியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழலாம் என்றால், அதற்கு அடிப்படை காரணமே பொருளாதார ரீதியான ஒரு ஆசையும், பொருளாதார ரீதியான ஒரு மோகமும், பொருளாதார ரீதியாகவே எல்லாவற்றையும் சிந்திக்கின்ற அல்லது பொருளாதார நன்மைகளையே எப்பொழுதும் சிந்தித்து அதற்கென்று செயற்படுகின்ற இந்த ஞானம்தான் இந்த லௌகீக ஞானம் என்று வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதாவது இது தேவ ஞானம் அல்ல. அவை நாங்கள் தேவ ஞானம் இல்லாதது அது லௌகீக ஞானம். ஆக இந்த தேவ ஞானம் என்றால் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகின்றதே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகின்றபடியாலே, இந்த உலக ஞானம் என்றால் என்னவென்றால், உலகத்திற்கு பயப்படுகின்றதே இந்த உலக ஞானம். ஆகவே இங்கு உலகத்தினுடைய வழிகளையும் உலகத்தினுடைய சிந்தனைகளையும் உலகத்தினுடைய இந்த முறைகளையும் பின்பற்றுகின்றது. பாருங்கள், பவுல் இந்த 8 சொல்லுகின்ற வேளையிலே, அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினது. எது இந்த ஞானம், இந்த லௌகீக ஞானம் என்னவென்று சொன்னால், அது மனுஷனை மையமாக வைத்ததும் அதே நேரத்திலே அது உலகத்தை மையமாக வைத்ததுமாகவே இருக்கின்றது என்பதை பவுல் சொல்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் இந்த லௌகீக ஞானம் அது என்னவென்றால், அது உலகத்தை மையமாக வைத்து உலகத்தவர்கள் போல வாழுகின்ற அல்லது உலகத்தவர்களைப் போல சிந்திக்கின்ற அல்லது உலகத்தவர்களைப் போல வாழுகின்ற அல்லது உலகத்தவர்களைப் போல நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்ளுகின்ற ஞானமே இந்த லௌகீக ஞானம் என்பதை பவுல் சொல்கின்றார். ஆகவே நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நாங்கள் இன்று விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக இருந்தாலும், இந்த லௌகீகம் அல்லது இந்த உலகம் அல்லது உலகத்தினுடைய தாக்கம் அல்லது இந்த உலகத்தினுடைய பாரம்பரியம் அல்லது இந்த உலகத்தினுடைய வழிமுறைகள் எல்லாம் எப்படியாக என்னை ஆட்டுகின்றது என்பதை நானும் நீங்களும் இந்த நேரத்திலே சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அதை பவுல் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் பின்பதாக நீங்கள் அறிவீர்கள். இங்கு இரண்டாவது காரணம் என்னவென்றால், எங்களை கொள்ளை கொண்டு போகக்கூடிய இரண்டாவது காரணம் என்னவென்றால், காரணம் என்னவென்றால், அது மாயமான தந்திரம். இது மாயமான தந்திரம் என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகின்றேன். நீங்கள் ஒரு சிறு பிள்ளையை நீங்கள் வா என்று கூப்பிடுகிறீர்கள், அந்த பிள்ளை வரவில்லை. ஆனா உடைய கையிலே ஒரு சாமானை காட்டி கீழே உனக்கு ஒரு இனிப்பு இருக்கின்றது வா வந்தா உடனடிய பிள்ளை என்ன உடனடியாக ஓடி வரும். ஏனென்றால் உங்களுடைய தந்திரம் பிள்ளைக்கு என்ன செய்யவில்லை, விளங்கவில்லை. ஆனா பிள்ளைக்கு எதிலே விருப்பம், அந்த இனிப்பிலே பிள்ளைக்கு விருப்பம் இருக்கிறபடியாலே மிச்ச எல்லாத்தையும் தன்னை பிடிப்பார்கள் என்ற அந்த அதை கூட மறந்து இந்த பிள்ளை இந்த இனிப்புக்கு ஓடி வருகின்ற வேளையில் நீங்கள் அந்த பிள்ளையை பிடிக்கின்றதுதான் அந்த தந்திரம். அவை அதே போல இந்த சாத்தானும் என்ன செய்கிறான் என்றால், இந்த உலக ஞானத்தையும் இந்த உலகத்திலே இருக்கிற திருப்தியையும் இந்த உலகத்தினாலே வர சந்தோஷங்களையும் இந்த உலகத்தினாலே வருகின்ற நன்மைகளையும் உங்களுக்கு காட்டுகின்ற வேளையிலே நீங்கள் தேவனை மறந்து, நீங்கள் தேவனுடைய வழிகளை மறந்து, நீங்கள் ஓடி போய் அவனிடத்திலே போகின்ற வேளையிலே அவன் அப்படியே உங்களை பிடிக்கின்ற ஒரு படம்தான் இங்கு பவுல் உங்களுக்கு எனக்கு கற்றுத் தருகின்ற காரியம். அருமையாக நீங்கள் ஓடி போகின்ற வேளையிலே நீங்கள் ஏதோ தேவனை மறந்து அல்லது உதறி நீங்கள் போகின்றவர்கள் அல்ல, அது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அவரை விட்டு அந்த உலக பொருளுக்காக உங்களுடைய இச்சைக்காக உங்களுடைய விருப்பத்திற்காக நீங்கள் ஓடி போகின்ற தன்மையை உங்களுக்கு காட்டுகின்றதே இந்த மாயமான தந்திரமாக இருக்கின்ற ஒரு வகையிலே சொன்னால் அது என்ன செய்யும் என்றால் அது உங்களுடைய மனதை அது மயக்கி, இன்னொரு வகையிலே சொன்னால் அது உங்களுடைய கண்ணை அது கட்டி, உங்களுடைய அடி விருப்பத்திலே இருக்கின்ற இந்த ஆசைகளையும் இச்சைகளையும் உலக ஞானங்களையும் உலக பொருட்களையும் அது உங்களுக்கு உருவாக்கி அது தேவனுடைய வழியிலிருந்து அது உங்களை மோசம் போக்குகின்றதாக இருக்கின்றது இந்த மாயமான தந்திரம். ஆனபடியாலே பவுல் இந்த கொலோசே சபைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் இதிலே அவதானமாக இருங்கள், உங்களுக்கு உலக பொருட்களை காட்டுகின்ற வேளையிலும் உலகத்தினாலே சந்தோஷங்கள் வருகிறது என்று உங்களுக்கு சொல்லுகின்ற வேளையிலும் இந்த உலகத்தின் வழிகளிலேயே திருப்தி இருக்கு என்று சொல்லுகின்றவர்களிலும் நீங்கள் அவதானமாக இருங்கள், ஏனென்றால் அது இறுதியிலே உங்களை பிடிக்கின்றதாக அது இருக்குமே தவிர அது உங்களுக்கு விடுதலை தருகின்றதாக அது ஒரு பொழுதும் இருக்காது. ஏனென்றால் அன்மையார்களே, இந்த ஏமாற்று நாங்கள் தேவனை விட்டு நாங்கள் போகின்றது அது பாவம் என்றே வேதம் சொல்லுகின்றது. நீங்கள் வேதத்திலே நீங்கள் பார்த்தால் அருமையானவர்களே, இந்த மாயமான தந்திரத்திற்கு பாவிக்கப்படுகின்ற வேறு சொற்கள் என்னவென்றால் மோசம் போகாதிருங்கள், நீங்கள் ஏமாற்றப்படாதிருங்கள், நீங்கள் வஞ்சகத்தினாலே நீங்கள் பிடிக்கப்படாதிருங்கள் என்கிறது இதற்கான ஒத்த சொல்லாக இருக்கிறது. ஆனாலும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு எபிரேயருக்கு கூட எழுதுகின்ற காரியம் என்னவென்றால் இந்த வஞ்சனை பாவமே. இங்கு எபிரேயர் 3:13 உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனினாலே கடினப்பட்டு போகாத படிக்கு. அவை இந்த பாவத்தினுடைய வஞ்சனை என்ன செய்யும் என்றால் அது உங்களுடைய இருதயத்தை அது கடினப்படுத்தும். அவைடைய இருதயமானது இந்த பாவத்தினாலே அது கடினப்படுத்தி இந்த உலக ஞானத்திற்குள்ளும் உலகத்திற்குள்ளாக நீங்கள் ஓடிப்போய் ஒளியுங்கள் என்று உங்களுக்கு ஒரு புத்தியை அது தரும். நீங்கள் ஏவாளுடைய ஆதாமினுடைய வாழ்க்கையிலே பார்த்தால் இங்கு இந்த சாத்தான் ஏவாளை போய் என்ன செய்தது என்று வேதம் சொல்லுகின்றது, வஞ்சித்தது. அவை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ தேவனை போல வரலாம் என்று ஒரு ஆசையை காட்டி என்ன விதமாக ஒரு சிறுபிள்ளைக்கு இனிப்பை காட்டினீர்களோ அதே போல சாத்தான் இந்த ஏவாளுக்கு நீ தேவனை போல வருவாய் என்று காட்டினவுடனே தேவன் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் இங்கு ஏவாளாலும் ஆதாமாலும் மறக்கப்பட்டே அவர்கள் இந்த பாவத்திலே விழுந்த உடனே சாத்தான் அவர்களுக்கு காட்டின பாதை என்னவென்றால் நீங்கள் ஓடிப்போய் நீங்கள் அந்த முச்சடிக்கு பின்னாலே நீங்கள் ஒளியுங்கள். ஒளித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் நிர்வாணத்தை தேவன் காண மாட்டார். பாருங்கள், இதே போலதான் என்னையும் உங்களையும் சாத்தான் வஞ்சிப்பான் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. அவை என்ன சொல்லுகிறது, இந்த ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்படுகின்ற வேளையிலே அவர்கள் பாவத்திலே இருந்தார்களா? இல்லை, அவர்கள் பரிசுத்தத்திலே இருந்தார்கள். அவர்களிலே பாவம் இருக்கவில்லை. அவ்வளத்திற்கு பரிசுத்தத்திலே இருந்த ஒவ்வொரு அந்த நிகழ்வை கூட இந்த சாத்தான் வஞ்சனையாலே விழுத்தினவன் என்று சொன்னால் பாவத்திலே இருக்கின்ற என்னையும் உங்களையும் விழுத்துவதற்கு அவனுக்கு நேரங்கள் காலங்கள் தாழ்த்தப்பட மாட்டார். அவனுக்கு மனத்தியாலங்கள் தேவையில்லை, அவனுக்கு நிமிஷங்கள் தேவையில்லை. ஒரு செகண்டில், ஒரு வினாடியில் கூட அவன் உங்களை விழுத்துவான். ஆனபடியாலே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்றால், நீங்கள் எச்சரிக்கையா என்றால், அருமையானவர்கள், நீங்கள் அனுதினமும், நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மனத்தியாலமும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தான் அப்படியாகவே இந்த காரணங்களை உங்களிடத்திலே பயன்படுத்தி காலப்போக்கிலே உங்களை தேவனுடைய வழிகளிலே அவன் இல்லாதவனாக செய்வான். அருமையானவர்கள், இந்த போதனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் போதித்ததை நாங்கள் சற்று பார்ப்போம். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்த போதனை என்னவென்றால், அவர் விதைக்கிறவன் உவமையிலே அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டு வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். அவன் இங்கே இயேசு கிறிஸ்து என்னத்தை சொல்லுகிறார் என்றால், ஒருவன் வார்த்தையை கேட்கின்றான், ஒருவன் வார்த்தையை அவன் பிரசங்கிக்க கேட்கின்றான், அல்லது வார்த்தையை அவன் பேசுகின்றான், ஆனால் அந்த வார்த்தையானது அவனுக்குள்ளே அது பலன் கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த லௌகீக ஞானமும் மாயமான தந்திரம் என்பதை கிறிஸ்து இந்த உவமை மூலமாக சொல்கின்றார். இந்த லௌகீக ஞானம் என்ன செய்கின்றது, இந்த தந்திரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இங்கு கனி கொடுக்க முடியாதபடி உங்களை செய்கின்றது. அவங்க இயேசு சொல்கின்ற வகையிலே பாருங்கள், இந்த உலக கவலையும், அதாவது லௌகீக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்றால் பண ஆசையும், உலகத்தை பற்றின கவலையும், அது வசனத்தை நெருக்குது. இந்த வசனமானது உங்களிலே கிரிகை செய்ய விடாமல் அது நெருக்குது. பாருங்கள், அது ஏதோ ஒரு முளை முளைக்கப்பட்ட பிறகுதான் நெருக்கம் வருகிறது. அங்க விதையானது முளைத்தது, முதையானது விழுந்து முளைத்த பின்பதாகத்தான் அது வேரூட முடியவில்லை என்றால், அருமையானவர்கள், என்னத்தை சொல்கிறார், ஒரு குறுகிய காலத்திலே நீங்கள் கிறிஸ்தவர்களைப் போல நீங்கள் வாழலாம், ஆனால் இந்த உலகமும் இந்த ஞானமும் இந்த மாயமும் இந்த தந்திரமும் இந்த மனுஷனுடைய பாரம்பரியங்களும் உங்களுக்குள்ளே வருகின்ற வகையிலே உங்களுக்கு நீண்ட நாட்கள் உங்களாலே நிலை நிற்க முடியாதான் வேதம் சொல்கின்றது. இறுதி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே இந்த குறுகிய காலத்திலே நீங்கள் கிறிஸ்தவத்தை பற்றி கதைக்கின்றதோ, அல்லது குறுகிய காலத்திலே உங்களுடைய செயற்பாடுகளோ இறுதியிலே உங்களுக்கு மரணை தருகின்றதாக அல்லாமல், அது நீண்ட காலத்திற்கு நீங்கள் பலன் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு வேதத்தில் சொல்லுகின்ற போலே, நீங்கள் இப்பொழுது ஒழுங்காக, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய முளைகளிலே நான் விதைகளை காணுகின்றோம், உங்களுடைய வாழ்விலே கிறிஸ்தவ குணாதிசயங்களை காணுகின்றோம், ஆனால் இனி எதிர்காலத்திலே இந்த உலக ஞானம், உலக ஆசை, இந்த உலகம், இந்த தந்திரங்கள், மாயங்கள் உங்களை இந்த முள்ளுள்ள இடங்களிலே விழுந்த பயிர்களைப் போல நீங்கள் வாடாத படிக்கு எச்சரிக்கையாக. இரண்டாவது தொழிற்பாடு, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃபங்க்ஷன். ஆகவே இந்த காரணிகள் என்ன தொழிற்பாடை எங்களிடத்தில் செய்யும். உதாரணமாக பார்த்தால், நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் வைத்தியரிடத்தில் நாங்கள் செல்லுகின்ற வேளையிலே எங்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு வருத்தம் ஒன்று உண்டு என்று சொன்னால், அந்த வருத்தத்தினாலே என்ன விளைவுகள் எங்களுக்கு வரும் என்பதை அந்த வைத்தியர் எங்களுக்கு சொல்லுவார். அவை உங்களிடத்திலே கொலஸ்ட்ரால், கொழுப்பானது கூட இருக்கின்ற வேளையிலே அது கொழுப்பானது படிந்து அது உங்களுடைய இருதய குழாய்களை அடைத்து அது அந்த இருதயத்தை செயற்பட பண்ணாதபடி செய்யும். இதுதான் தொழில்பாடு. அவை இந்த லௌகீக ஞானமும் இந்த மாயமான தந்திரமும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே அது என்னத்தை செய்யும் என்பதை பவுல் சொல்லுகிறார் என்றால், அவர் முதலாவதாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அது உங்களை சிறைப்பிடிக்கும். பாருங்கள் வேதம் சொல்லுகின்றது, உங்களை கொள்ளை கொண்டு போகாத படிக்கின்றான். நீங்கள் கொள்ளையாடப்படுவீர்கள். நீங்கள் கொள்ளையாடப்படுவீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கின்ற சாமானானது கொள்ளையாடப்படுகின்றது என்றால் அது உங்களுடையதான பொருள் இப்பொழுது கள்வனுடைய கையிலே அது இருக்கின்றது. இதுதான் கொள்ளை. அவ இங்கே கொள்ளையாடப்படு தொழில் என்னவென்று சொன்னால், நீங்கள் கொள்ளையாடப்படுவீர்கள் என்றால் நீங்கள் இந்த உலகத்திற்கும் இந்த மாயமான தந்திரத்திற்கும் நீங்கள் இடம் கொடுத்தால் அது உங்களை பிடித்து அது வைத்திருக்கும். அவை அது பிடித்து வைத்திருக்கும் என்பது மட்டுமல்ல, உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து, அதாவது ஆவிக்குரிய ஸ்தானத்திலிருந்து உங்களை கீழே அது என்ன செய்யும்? அது தள்ளிவிடும். அல்லது உங்களுக்கு துக்கத்தையும் வெட்கத்தையும் வேதனையையும் அது உருவாக்கும். அவை இந்த உலக ஞானத்தையும் இந்த லௌகீக ஞானத்தையும் இந்த மாயமான தந்திரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிறிய அளவேனும் நீங்கள் அனுமதிக்கின்ற வேளையிலே அது இறுதியிலே உங்களுக்கு வெட்கத்தையும் அது இறுதியிலே உங்களுக்கு வேதனையையும் அது இறுதியிலே உங்களுக்கு துக்கத்தையுமே அது கொடுக்குமே தவிர அது வேற ஒரு தொழிற்பாடையும் உங்களுடைய வாழ்விலே அது செய்யாது. அதான் அருமையாளர்களை வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் வேர் கொண்டவர்களாக இருக்க விட வேண்டும். அவங்களுடைய தொழிற்பாடு என்னவென்றால், இந்த வேரை தேவனிடத்திலே கிறிஸ்துவிடத்திலே அது பாய்ச்சுவதற்கு இடம் அளிக்காது இந்த உலகமும் இந்த ஞானமும். அது இங்கே வேதம் சொல்லுகின்றது, நாங்கள் பலவீனமானவர்களும் பலமானவர்களுமாக சேர்ந்து நாங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையிலே இந்த உலக ஞானமும் உலக ஆசையும் இந்த பொருள் ஆசையும் என்ன செய்யும் என்றால் இந்த பலத்தையும் பலவீனத்தையும் பிரித்து அது பலவீனமாகவே அது இருப்பதற்கான ஒரு தொழிற்பாடை அது செய்யும். தெளிவாக இருங்கள், ஞானமாக கேளுங்கள். ஏனென்றால் இது உங்களுடைய வாழ்வோடு உங்களுடைய ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆனபடியாலே தான் பவுல் திரும்ப திரும்ப இந்த விசுவாசத்திலே உறுதியாயிருந்த சபைக்கு பவுல் இங்கு இது கட்டளையாக சொன்ன. பாருங்கள், நீங்கள் அதை எச்சரிக்கையா இருங்கள் என்றால் அருமையானவர்களை அது ஒரு கட்டளையாக ஒரு ஆலோசனையாக கொடுக்கவில்லை, அது கட்டளையாக கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நீங்கள் இதிலே மிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இதிலே நீங்கள் பிழைப்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வே அது பிழையாகி போய்விடும் என்பதற்காக பவுல் சொல்ற காரியம் என்றால், நீங்கள் கட்டப்பட உங்களாலே அது விடாது. நீங்கள் ஐக்கியமாக இருப்பதற்கு இந்த உலகமானது உங்களை தடை செய்யும். நீங்கள் ஒரே மனதோடு ஜீவிப்பதற்கு இந்த உலகமானது தடை செய்யும். ஆகவே நீங்கள் சகோதர சிநேகம் உங்களுக்குள்ளே வளருவதற்கு இந்த பாவமானது உங்களை தடை செய்யும். அவை நீங்கள் பரிசுத்தத்திலே வாழுவதற்கு இந்த பாவமானது தடை செய்யும். அருமையானவர்களே, இங்கு இந்த உலகங்கள் இந்த உலக காரியங்கள் எங்களுக்குள்ளே வர 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 நாங்கள் பலவீனப்பட்டு போய் விசுவாசத்திலே தளர்வு, தேவனிலே நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று 7வது வசனத்திலே சொன்னபடியே பாருங்கள், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருக வேண்டும். ஆக இந்த நன்றி, தேவன் எனக்கு செய்த நன்மைகள், ஆவிக்குரிய பிரகாரமாக சரீர பிரகாரமாக தேவன் செய்த நன்மைகளை மறந்து இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஒரு கொடூரமான பாவம். அருமையானவர்களை, நாங்கள் எங்களுடைய சபையிலே சிங்கப்பூரில் இருந்து வந்த ஒரு போதகர் படிப்பித்த மூப்பர் படிப்பித்த ஒரு காரியம், எங்களுக்குள்ளதிலே நாங்கள் திருப்தியாக சந்தோஷமாக நாங்கள் வாழுவதே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவர் எங்கள் மீது கொண்ட சந்தோஷம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவேதான் இங்கு வேதம் சொல்கிற காரியம் என்னவென்றால், இந்த தொழிற்பாடு என்னத்தை செய்யும் என்றால் இந்த சந்தோஷத்தை இங்கு 8வது 7வது வசனத்திலே சொன்ன இங்க உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்திலே அது பெருக அது உங்களை இடம் அளிக்காது. அது திருப்தி உங்களுக்கு எப்பொழுதும் அதிருப்தியையே அது தந்து கொண்டிருக்கும் இந்த உலகமும் இந்த மாயமான காரியம். ஆகவே இங்கு வேத ஞானம் எங்களை நடக்க பண்ணும், இந்த உலக ஞானம் எங்களை நடிக்க பண்ணும். மறந்துடாது, எங்களுடைய வாழ்விலே அநேக நடிப்புகள், எங்களுடைய வாழ்விலே அநேக மாயங்கள். ஏன்? உலகை மையமாக வைத்த சிந்தனை. அருமையானவர்களே, இங்கு பவுல் சொல்லுகின்ற வேளையிலே நீங்கள் கொள்ளை கொண்டு போகாத படிக்க, உங்களை அது கொள்ளை கொண்டு அது உங்களை பிடித்து உங்களுடைய மூச்சு திணற உங்களை வைத்திருக்கின்ற கொடியதான ஒரு சிறை வாழ்வே இந்த உலக ஞானம். ஆனபடியாலே நீங்கள் இப்பொழுது விசுவாசத்திலே இருக்கின்றது போல இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு பின்பதாக உங்களுடைய விசுவாசத்திலே முதிர்ச்சி வர வேண்டுமே தவிர உங்களுடைய விசுவாசத்திலே தாழ்ச்சி வருகின்றதை பவுல் சொல்லவில்லை. தெளிவாக இருக்க. இங்கு 3வதாக பவுல் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், மருந்து. அவர் எங்களுக்கு ஒரு வருத்தம் ஒன்று இருக்கின்றது என்பதை நாங்கள் அதை அறிந்து கொண்ட பிறகு அது எப்படியான முடிவை தரும் என்று சொன்ன வைத்தியர் அதற்கு ஒரு மருந்து எங்களுக்கு தருவார். அவர் இந்த மருந்து என்ன செய்யும் என்றால், இந்த காரணத்தினால் இந்த காரணியாலே வந்த இந்த தொழிற்பாடுகளை எல்லாம் அது எதிர்க்கும். நீங்கள் கொழுப்பு சாப்பிட்டால் உங்களுக்கு கொழுப்பு வருத்தம் வரும். இந்த கொழுப்பு வருத்தம் உங்களுடைய இதயத்தை அடைக்கும் என்று சொல்லுகின்ற வேளையிலே அப்படியாக விடுகின்றவர் அல்ல அந்த வைத்தியர். அதற்குரிய மருந்தை, அதற்குரிய கட்டுப்பாட்டை நீங்கள் எப்படியாக செயற்படுகின்ற வேளையிலே இந்த ஆபத்தில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை ஒரு வைத்தியர், இது மருந்து. அவை அந்த வகையிலே இந்த எதிர்காலத்திலே எங்களுக்கு வரப்போகின்ற ஆபத்து அல்லது நாங்கள் எதிர்காலத்திலே எங்களுக்கு வரப்போகின்ற ஆபத்திற்கு நாங்கள் இப்பவே ஒரு மருந்தை, இப்பவே அதற்குரிய காரியத்தை நாங்கள் செய்தால் எதிர்காலத்திலே அந்த பிரச்சனை எங்களுக்கு வரமாட்டாது. நாங்கள் ஏன் சிறு பிள்ளைகளுக்கு போலியோ தொற்று மருந்து கொடுப்போம்? அந்த பிள்ளைக்கு போலியோவா? இல்லை, அந்த பிள்ளைக்கு எதிர்காலத்திலே அந்த போலியோ வரக்கூடாது என்பதற்காகவே அந்த சொட்டு மருந்தை கொடுப்பார்கள். அருமை அவர்களை, அதுபோலதான் இங்கு தேவனும் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் போலியோ உள்ளவர்களைப் போல நொண்டி உள்ளவர்களாகவும் வழங்காதவர்களாகவும் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் போலியோவை நான் தருகின்றேன். அந்த போலியோ மருந்தை நீங்கள் எல்லாரும் உட்கொள்ள வேண்டும். அது என்னென்றால், முதலாவது நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை ஆராய்ந்து பார்க்காதீர்கள், மற்றவர்களுடைய பரிசுத்த வாழ்வை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். மாறாக உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம் இங்கே எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பாவத்தினாலே அது தாக்கப்பட்டிருக்கின்றது, எந்த வகையானது என்னை பலவீனப்படுத்துகின்றது, எந்த காரியம் என்னை சோர்வுற பண்ணுகின்றது, என்ன ஒரு காரியம் எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவை அது பலவீனப்படுத்துகின்றது, என்ன காரியம் என்று நீங்கள் அனுதினமும் உங்களை ஆராய்ந்து பார்க்கின்றவர்களாக நீங்கள் இருங்கள். நீங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே அருமையானவர்களே, நான் சில குறிப்புகளை சொல்கிறேன் எப்படியாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று. முதலாவதாக, தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ் முன்பாக பிரசங்கிக்கப்படுகின்ற வேளையிலே அல்லது தேவனுடைய வார்த்தையானது நீங்கள் வாசிக்கின்ற வேளையிலே அல்லது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கின்ற வேளையிலே அது எப்படியான ஒரு தாக்கத்தை உங்களுடைய வாழ்விலே அது ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து அவனித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, தேவனுடைய வார்த்தையிலே எனக்கு ஒரு வாஞ்ச இல்லை, தேவனுடைய வார்த்தையினுடைய வாழ்க்கையிலே அது கிரிய செய்யவில்லை என்றால் அருமையானவர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்னவென்றால், ஏன் இந்த வார்த்தையானது என்னிலே பேசவில்லை? என்னிடத்திலே பாவம் இருக்கின்றது, என்னிடத்திலே பலவீனம் இருக்கின்றது, அது ஏன் எனக்கு ஒரு வேதனையை, அது ஏன் எனக்கு ஒரு கசப்பை இந்த பாவமானது தரவில்லை, ஏன் வார்த்தையானது என்னோடு பேசவில்லை, ஏன் தேவனுடைய வார்த்தை எனக்கு சந்தோஷத்தை தரவில்லையே என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அப்படியாக நீங்கள் ஆராய்கின்ற வேளையிலே உங்களுடைய பாவங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற வேளையிலே அதை நீங்கள் இனம் கண்டு அதை அழிப்பதற்காக நீங்கள் பிரயாசப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆவே நீங்கள் என்னிடத்திலே ஒரு இச்சையானது இருக்கின்றதே, நான் இந்த பொய் பேசுகிறதுனாலே நான் வேதனைப்படுகின்றேனே, தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே பொய் இருக்கின்றதே, என்னுடைய வாழ்க்கையிலே இங்கு சரீர இச்சை இருக்கின்றதே, தேவரீர் நான் இதையெல்லாம் எப்படியாக நான் இதை போக்க வேண்டும் என்று நாங்கள் அதை தேவனோடு நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் அதை அறிந்து அதை கொள்ளுவதற்கான வழிகளை நாங்கள் தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்மை அவர்களே, இங்கு அப்போஸ்தலராகிய அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே ஒரு அருமையான ஒரு உதாரணம் இருக்கின்றது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:11 நான் வாசிக்கின்றேன். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வாய்த வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். என்ன சொல்லுகின்றது வேதம்? நீங்கள் உங்களை அனுதினமும் ஆராய்ந்து பார்த்து, நீங்கள் அனுதினமும் உங்களை வேதத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து, நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் அது வேதத்திற்கு ஒப்பானதாக இது தேவனுடைய வழியோ என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, நீங்கள் அதை சந்தோஷத்தோடு பூரணமாக கீழ்ப்படுகின்ற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகின்றது, நற்குணசாலிகளை போல அவர்கள் இருந்தார்கள். நற்குணசாலிகள் என்றால் அருமையானவர்களே, அவருடைய வாழ்விலே ஒரு சுகதேகி உள்ளவர்களாக, எந்தவித நோயில்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பாருங்கள், இதுதான் அதனுடைய மருந்து. நாங்கள் நற்குணசாலிகளாக, நாங்கள் தேவனுக்கு முன்பாக இந்த லௌகீக ஞானத்தினாலும் இந்த வஞ்சனையினாலும் பீடிக்கப்படாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் வேதத்தை தியானித்து வேதத்தை ஆராய்ந்து வேதத்திலே வாஞ்சை உள்ளவர்களாக, வேதத்திலே நாங்கள் எப்பொழுதும் அதை ஆற ஒப்பிட்டு பார்த்து நல்ல வழிகளை நாங்கள் செயற்படுகின்ற வேளையிலே அது மற்றவர்களுக்கு தெரியும், இந்த மனுஷன் உண்மையாகவே வேதம் பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்விலே கிரிகை செய்கிறது என்பதை கண்டுகொள்வார்கள். பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுடைய வாழ்க்கையிலே இடைப்படுகின்ற வேளையிலே அதனுடைய கனிகள் தெளிவாக தெரியும். வேதம் சொல்கிறது, கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். அத்திப்பழம் திராட்சை தறிகளை கொடுக்க முடியுமா? இல்லையே. என்ன அர்த்தம் என்றால், இந்த மருந்து நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து வேதத்தை அறிந்து வேதத்திலே வாஞ்சியுள்ளவர்களாக, எங்களுடைய பலவீனங்களை எங்களுடைய பாவங்களை நாங்கள் இனம் கண்டு அதை தேவனுடைய பலத்தினாலே நாங்கள் அதை மன்னிப்பு பெற்று நாங்கள் தேவனோடு இருக்கின்ற உறவை பலப்படுத்துகிறதுனாலே நாங்கள் நற்குணசாலிகளாக, இந்த கொடூரமான அந்த நோயானது எங்களை தாக்கிக் கொள்ளாதபடி நானும் நீங்களும் வாழ முடியும். மூன்றாவது காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஐக்கியம், தேவனோடு இருக்கின்ற ஐக்கியங்கள். அங்கு வேதம் சொல்கிறது, தேவனை இயேசு கிறிஸ்துவை பற்றினதாக இருக்க வேண்டும். இங்கு கொலோசியர்லே பார்த்திருக்கிற அருமையானவர்களே, தெளிவாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த மனுஷீக பாரம்பரியமும் நியாயத்தை உலக வழிபாடுகளும் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்றால், நீங்கள் உண்மையாகவே இந்த மருந்து எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் அது கிறிஸ்துவை பற்றினதாக இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவை பற்றினதாக என்றால் உங்களுடைய எல்லா சிந்தனைகளும் உங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் அது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்றதாக அது இருக்க வேண்டும். அவை நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தவே நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்விலே இந்த உலகத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்றால், கிறிஸ்துவுக்கு மகிமையாக செய்கின்ற வேளையிலே உலகம் என்னுக்குள்ளே வராது. எனக்கு மகிமையாக செய்கின்ற வேளையிலே தான் இந்த உலகம் எனக்குள்ளே வரும். அதான் இங்கு பவுல் சொல்லுற காரியம் என்னவென்றால், இது உலக வழிபாடுகளையும் மனுஷனுடைய பாரம்பரியத்தையும் பற்றினது அல்லாமல் அது கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஆகவே என்னவென்றால், இது கிறிஸ்துவை பற்றினதாக, இது கிறிஸ்துவை பற்றினதாக என்றால் அருமையானவர்களே, அது கிறிஸ்துவே அது எல்லாமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்விலே. எதை செய்தாலும் வேதம் சொல்லுங்கள், நீங்க என்னத்தை செய்தாலும், நீங்கள் குடித்தாலும் நீங்கள் புசித்தாலும் கிறிஸ்துவினுடைய மகிமைக்கன்றே அதை செய்யுங்கள். நீங்கள் ஒருவரோடொருவர் கதைத்தாலும், நீங்கள் ஒருவரோடொருவர் நீங்கள் ஐக்கியப்பட்டாலும், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தாலும், இறுதியிலே நீங்கள் மகிமை அல்ல, கிறிஸ்து அதிலே மகிமைப்பட வேண்டும். அருமையானவர்களே, இங்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், என்னவென்றால் நீங்கள் மற்றவர்களோடு பேசுகின்ற வேளையிலே கிறிஸ்துவை பற்றினதாக பேசுங்கள். நீங்கள் ஆராதனை முடிந்தவுடனே நீங்கள் இயலுமானவரை தேவன் உங்களோடு பேசின விதியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரோடு ஒருவருக்கு தேவன் வித்தியாசமான முறையிலே பேசியிருக்கலாம், ஆனால் உங்களோடு தேவன் என்று பேசின காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆக இங்கு தேவனுடைய காரியத்தை பற்றி நீங்கள் கதையுங்கள் உங்கள் இயலுமானவரை, ஏனென்றால் அது எங்களுக்கு மருந்து. ஒருவருடைய ஒருவரை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேற்றுகின்ற வேளையிலே அவரை இந்த உலகமானது ஆண்டு கொள்ளாதபடி நாங்கள் செய்கின்றோம். அருமையானவர்களே, நாங்கள் இன்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நாங்கள் இப்பொழுது அல்ல, ஒரு கொஞ்ச காலத்திலே அது என்ன செய்வோம் என்று சொன்னால், அது எங்களை சிறைப்பிடித்து கொண்டு போகாத படிக்கு இந்த உலக ஞானத்தையும் இந்த மாயமான தந்திரத்தையும் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருந்து அதனுடைய விளைவுகளை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், அதனுடைய முடிவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்கள், அது முழுமை வந்த ஒரு வறுமை, அது எந்த பிரயோஜனமும் அல்ல என்பதை பவுல் சொல்கிறான். இந்த உலக ஞானத்திலும் இந்த உலகத்திலும் அது ஏதோ ஒரு வறுமை, அதை நாடி நீங்கள் ஏன் அலைகின்றீர்கள்? அதை விட்டு நீங்கள் தேவனை பற்றினதாக, கிறிஸ்துவை பற்றினதாக, கிறிஸ்துவையே நீங்கள் மையமாக கொண்டதாக, கிறிஸ்துவையே மகிமைப்படுத்தினதான ஒரு வாழ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் வாழுகின்ற வேளிலே, அது 30, 60, 100 கிறிஸ்துவுக்குள்ளாக அது வேரை விட்டு கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்வை மற்றவர்கள் உங்களிலே காண வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவத்தை பேசுகிறதை பற்றி பவுல் சொல்லவில்லை, மற்றவர்கள் அந்த கிறிஸ்தவத்தை, மற்றவர்கள் அந்த கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை உங்களிலே காண வேண்டும். அருமையானவர்களே, நாங்கள் இந்த 8வது வசனத்தை ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்வில் நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் அது இப்பொழுது அல்ல, எதிர்காலத்திலே உங்களுக்கு இருக்கின்ற ஆபத்தை குறித்து சொன்னபடியாலே நீங்கள் அதிலே எப்பொழுதும் அசதி உள்ளவர்களா இல்லாமல், ஏனென்றால் இறுதியாக நான் ஒரு சிறியதான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த இந்த உலகமானது அருமையானவர்களே, அதை நீங்கள் சிறியதான உங்களிடத்திலே உருவாகின்ற வேளையிலே நீங்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை என்றார், சிறிய பாவம் தானே என்று நீங்கள் அதை உசாசீனம் செய்து விடுகின்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அது சிறிய பாவம், அது பெருகி 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 இறுதியிலே மற்றவர்கள் முன்பாக அது உங்களை வெட்கப்படுத்துகின்ற வகையிலே அந்த பாவமானது வெளிவரும். ஒரு பொழுதும் நீங்கள் அதை மறக்கக்கூடாது. இன்று அது உங்களுக்கு ஒரு சிறிய பாவமாக இருக்கலாம், இன்று அது உங்களுக்கு ஒரு சாதாரண பாவமாக இருக்கலாம், அந்த பாவமே இறுதியிலே ஒரு 2 வருஷத்தில் அல்லது 6 மாதத்தில் அல்லது குறுகிய காலத்திலே அதுவே உங்களுக்கு வெட்கத்தை, அதுவே உங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தும். இதைத்தான் இங்கு சொல்கிறார் பவுல் சொல்கின்றார், அது உங்களை கொள்ளை கொண்டு போகாத படிக்கு இறுதியிலே அது கொண்டு போய் உங்களை கைவிட்டுவிடும். ஆனபடியாலே எச்சரிக்கையாயிருங்கள். அருமையானவர்களே, நானும் நீங்கள் என்னுடைய சொந்த சரீரமான பலவீனத்திலே இருக்கின்ற நாங்கள் எல்லாரும் ஒருவரிலும் பார்க்க ஒருவர் எந்த வகையிலும் நாங்கள் மேலானவர்களோ, ஒருவரிலும் பார்க்க நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் திறமானவர்களோ அல்ல. தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த உலகமானது எங்களுக்குள்ளே வந்துவிடாத படிக்கு, இந்த உலகமானது உலக ஆசையானது எங்களை சேதப்படுத்தி விடாத படிக்கு, நானும் நீங்களும் எச்சரிக்கையாயிருந்து நற்சாட்சிகளாய், நற்குணசாலிகளாய், மற்றவர்களுக்கு முன்மாதிரியானவர்களாய், கிறிஸ்துவை சாட்சி பகர்கின்றவர்களாக இன்று மட்டுமல்ல இனியும் தொடர்ச்சியாகவும் நாங்கள் சாட்சியை கொடுக்க தேவன் தாமே என்னையும் உங்களையும் தன்னுடைய கிருபையினாலே ஆசீர்வதிப்பாராக என்பதே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள தேவனே, உலகமானது தேவரீரங்களை ஆட்டி படைக்கின்ற வேளையிலும் தேவரீர் உங்களுடைய வார்த்தை ஒன்றே, உங்களுடைய கிருபை ஒன்றே, உங்களுடைய ரத்தம் ஒன்றே கர்த்தாவே இந்த உலகத்தில் இருந்து எங்களை தப்பிக்க பண்ண முடியும் என்பதை நாங்கள் விசுவாசித்தவர்களாய் கர்த்தாவே இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் நீர் காத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் உங்கள் மேல் வைத்த அந்த அறிவை தேவரீர் நீர் பாதுகாத்து தேவரீர் அது உலக கவலைகளினாலும் உலக ஐஸ்வர்யங்களினாலும் நெருக்கப்பட்டு கனி கொடுக்காத என்ற பயிரை போல அல்லாமல் தேவரீர் அது 30, 60, 100 விழுந்து பலன் கொடுக்கின்ற கனிகளைப் போல கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் நாங்கள் கிறிஸ்தவத்தை குறித்து நாங்கள் நடக்கின்றவர்களாக இருக்க நீரே எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களுடைய மாயமான நடிப்பிலும் எங்களுடைய மாயத்தையும் எங்களுடைய உலக ஞானத்தையும் தேவரீர் நீர் எங்களிடமிருந்து எடுத்து போட்டு தேவ ஞானத்தையும் தேவரீர் உங்களுடைய அன்பையும் நாங்கள் ஒவ்வொருவரும் தரித்தவர்களாய் இந்த விசுவாச ஓட்டத்தை முடிக்க நீரே எங்களுக்கு உங்களுடைய கிருபையை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.